நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினொன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவா, அனந்த சேன தும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முடியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம். இந்த நாளில் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிப்பதன் மூலம் அறிவுத்திறனை எடுக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அந்த அறிவுத்திறனை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதே போல இன்றைய சத்சங்கத்தில் ரெண்டு கருத்து பதிவும் ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது. ஆகவே கருத்து பதிவுகள் ரெண்டை முதலில் பார்ப்போம். நேற்றையான் கருத்து பதிவுக்கு பின் இந்த ரெண்டு கருத்து பதிவும் வந்திருக்கின்றது. அதாவது ஒரு அன்பர் என்னிடம் தான் உள்ளதை பகிர்கின்றாராம் என்று போட்டிருக்கின்றார். தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் பிழையாக ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனால் வழியில் நான் நல்லவனாக இருக்கின்றேன். நேற்று அந்த ஒரு சாதகர் அந்த தகவலை பகிர்ந்து கொண்ட பின் என்னால் இரவு முழுக்க தூங்க முடியவில்லை. ஏனென்றால் இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன், உங்களிடம் சொல்கின்றேன். ஆகவே இந்த எண்ண ஓட்டங்களிலிருந்து எனக்கு தப்ப முடியாத நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த ஓட்டங்கள் சரியான முறையில் நடக்கவில்லை. என்னுடைய மனதில் எழும் ஓட்டங்கள் பிழையான ஓட்டங்களாக இருக்கின்றது. ஆனால் வழியில் அது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் நேற்று அந்த அன்பர் அதை சாதகர் அதை பகிர்வுக்காக கொடுத்தபடியால் நான் அதை பகிர்வுக்கு கொடுத்தால் சிறிய மன திருப்தி கிடைக்கும் என்பதற்காக உங்களுக்கு அதை கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே மேலும் அதை பற்றி பேசுங்கள் ஐயா. இங்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்னை பொறுத்தவரையில். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்றது. நேற்று கொடுத்த அன்பரோ நீங்களோ மாத்திரமல்ல, எல்லோரும் இதற்குள் அடங்குவார்கள், வெவ்வேறு நிலைகளில் என்பது வித்தியாசம். ஆகவே இதிலிருந்து தப்புவதற்கு இந்த சத்சங்கத்தில் வந்து அனுபவ பகிர்வை தனியே தந்துவிட்டு மீண்டும் அதனுள் சுழலுவது அதை இன்னும் உங்களுக்கு வினைக்கணக்கை கூட்டும். ஆகவே அதை அனுபவமாக தந்தால் அதிலிருந்து நீங்களும் நீங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். சொல்லிவிட்டேன் தானே என்று அதன்படி விட்டுவிடக்கூடாது. அந்த செயல்முறை ஒரே ஒரு சமயத்தில் உண்டு. எல்லோருக்கும் தெரிந்த விடயம், கிறிஸ்தவ சமயத்தில் தேவாலயத்தில் ஒரு கூட்டுக்குள் இருந்து மற்ற கூட்டுக்குள் பாதிரியார் இருப்பார். அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அதை கேட்டவுடன் அந்த சமயத்தை பொறுத்தவரை அது மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்பது ஐதீகம். நிச்சயமாக இந்த சத்சங்கத்தில் அது ஐதீகம் அல்ல. ஆகவே இதை யாரிடம் விட வேண்டும் என்று ஒரு கேள்வி பிறந்தால், இதை எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியிடம் முதலில் விட வேண்டும். அதன் பின் இறைவனிடம் விட வேண்டும், பரம்பொருளிடம். ஏனென்றால் அவர்களால் தான் இதற்குரிய தீர்வை உங்களுக்கு தர முடியும். அதை ஒரு கரணத்தால் விடாமல் முக்கரணத்தாலும் நாங்கள் செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டால் அந்த உண்மைக்கு புறம்பாக நீங்கள் அந்த நிமிடத்தில் இருந்தே நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது மீண்டும் பல வினைகளை கொண்டு வரும். ஆனால் அதை செய்ய பயப்படுகின்றோம் பலரும். ஏனென்றால் மனிதர்களிடம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லது இவற்றை சொல்லிவிட்டால் மனச்சுமையை இறக்கிவிட்டோம் என்று நினைத்து கொண்டு மீண்டும் சிற்றின்பத்தில் அலைகின்றோம். அது கூடாது. ஏனென்றால் மனிதனிடம் கொடுத்தது அங்கு ஒன்றும் நடக்கப் போவாது. உங்களுடைய மனச்சுமையை நீங்கள் இறக்கி வைத்ததாக நீங்கள் நினைத்துக் கொள்கின்றீர்கள். அந்த மனிதனால் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆகவே பாவ சுமைகளை ஏற்பதற்கு எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இருக்கின்றார்கள். சாதகர்களுடைய பாவங்களை தான் சுமப்பதாக சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில். ஆகவே அவரிடம் மானசீகமாக இந்த வெற்றை இறக்குங்கள். இறக்கியவுடன் அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றி நல்ல எண்ண ஓட்டங்களில் வாழ்ந்தால் இதிலிருந்து தப்பலாம். அதை விட்டால் அந்த குழிக்குள் விழ வேண்டியதுதான். ஆகவே வெளி உலகத்திற்கு அல்லது வெளி குடும்பத்திற்கு அல்லது வெளி உலகத்திற்கு அல்லது வெளியால் இருந்து பார்ப்பவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் தெரியாதே என்று கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய பாதையில் சென்றால் குழிக்குள் விழ வேண்டியது நிச்சயம். என்ன குழி அது? பாவக்குழி, வினைகள், அவ்வளவுதான். ஆகவே இந்த அன்பர் இன்றையான் கருத்து பதிவு கொடுத்திருக்கின்றார். தான் தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கின்றது, அதை நான் உங்களுடன் ஒப்புவிக்கின்றேன் என்கின்றார். அந்த ஒப்புவிப்பு என்பதுதான் எனக்கு கொஞ்சம் சிரமத்தை தருகின்றது. அதை நான் ஏற்க முடியாது. நான் பாதிரியார் அல்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய சுமையை இறக்கி வைத்திருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் சொல்கின்றேன். சுமைகளை சுமப்பதற்கு பாபாஜி இருக்கின்றார். அவர்தான் எங்களுடைய சத்குரு. அவர்தான் அந்த நிலையில் இருக்கின்றார். எங்களுடைய சுமைகளை சுமப்பதற்கு அவரிடம் இறக்கி வையுங்கள். அவருக்கு உண்மையாக இருங்கள். அதிலிருந்து வெளிப்படுங்கள். அதிலிருந்து வெளிப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் வெகு வேகமாக செல்லுங்கள். அது உங்களை இந்த குழியிலிருந்து வெளியால் எடுக்கும் என்பது பாபாஜியின் அருள் வாக்கு. இது ஒரு கருத்து பகிர்வு. இரண்டாவது கருத்து பகிர்வு தந்திருக்கின்றார் அதே அன்பர். என்னுடைய குடும்பத்தில் சண்டைகள் நடக்கும். என்னுடைய குடும்பத்துக்குள் பிள்ளைகளோடு இருக்கலாம் அல்லது மனைவியோடு இருக்கலாம், சண்டைகள் உண்டு. இவற்றில் இருந்து விடுபடுவேன், ஆனால் மீண்டும் அந்த சண்டை துளிர்க்கும். அதிலிருந்து எவ்வாறு விலத்துவது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இதற்கு நாங்கள் நேற்று கண்ட பதிலில் சிலவற்றை இங்கு ஒரு நிவர்த்தியாக எடுத்துக்கொள்வோம். சண்டை என்பது குடும்பத்தில் உண்டு என்பது அது ஆச்சரியப்படும் விடயம் அல்ல. ஏனென்றால் சண்டை சச்சரவு என்று ஒன்று வருவதென்றால் குடும்பமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், எங்கு வருவதென்றாலும் எல்லோரும் ஒரே நிலையில் இல்லாத போது இவை உற்பத்தியாகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, குருமார்கள் சொல்கின்றார்கள். எல்லோரும் ஒரு நிலையில் இல்லாததால் இவை உண்டாகின்றன. அந்த ஒரு நிலை என்பது பொருள் சார்ந்தது அருள் சார்ந்தது இரண்டுக்கும் பொது. இந்த இடத்தில் அந்த சண்டைகள் வருகின்றது, சச்சரவுகள் வருகின்றது. ஏனென்றால் பொருள் உலகத்தில் மாத்திரம் இது வரவில்லை, அருள் உலகத்திலும் உண்டு. ஏனென்றால் எங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடிதான் எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், எல்லா ஓட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிவுத்திறனில் உள்ளபோது அந்த அந்த சண்டை என்று சொல்லலாம், உலகியல் சொல்லில் அந்த வித்தியாசங்கள் தென்படுகின்றது ஆன்மாக்களுக்கிடையில், அதாவது அந்தந்த உடல்களில் நாங்கள் இருக்கும்போது. ஆதலால் தான் இந்த பிணக்குகள், சண்டைகள், எண்ண மாற்றங்கள், கெட்டவை நல்லவை எல்லாம் உற்பத்தியாகின்றன. ஆகவே நேற்று சொன்ன ஒரு விதியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் எந்த விடயத்தில் குடும்பமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் எங்கிருந்து இது உற்பத்தியாகின்றது என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். எங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது நிலை, அந்த நிலையிலிருந்து அதற்குரிய தீர்வை எடுக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று அதன் பின் அதன் வழி செயல்பட வேண்டும் என்பது மிகவும் அற்புதமான ஒரு விடயம். ஏனென்றால் ஆன்மீகமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய நிலையில் இருந்து கொண்டே நாங்கள் மற்றவர்களால் ஏற்படும் விடயங்களுக்கு தீர்வு காண போனோமாக இருந்தால் அது இறுதி வரை நிவர்த்தியாகாது. அதனால் தான் நேற்று நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்து பார்த்தோம், ஒரு உபமானம். ஆகவே யார் யார் என்னென்ன விடயங்களை அவர்கள் விரும்புகின்றார்களோ, செயல்படுத்த முற்படுகின்றார்களோ, நாங்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு அந்த விடயம் அவர்களால் கொண்டு வரப்படும் விடயம் சரியானதா பிழையானதா என்றதை சிந்தித்து அதன் பின் செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். நாங்கள் செயல்பட தேவையில்லை, அந்த ஆன்மாவை, அந்த உடலில் இருக்கும் உயிரை நாங்கள் செயல்பட வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் ஆன்மீகத்தில் பெரிய நிலையில் இருக்கின்றோம், அல்லது பொருளியலில் பெரிய நிலையில் இருக்கின்றோம், அல்லது அந்தஸ்தில் பெரிய நிலையில் இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டு முடிவுகளை எடுத்துக்கொண்டு அந்த மற்றைய நபருடன் நாங்கள் அதை பேசவோ செயல்படுத்தவோ போனோம் என்றால் நாங்கள் தான் கூடுதலாக காயத்துக்குள்ளாவோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆன்மாவையும் காயத்துக்கு உட்படுத்துவோம். அதுவும் வினைக்கணக்கில் வந்து சேர்ந்துவிடும். ஆனால் மௌனமாக கூட இருக்க முடியாது. மௌனம் சிறந்தது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, உண்மை. அதன் வழியே சென்று கொண்டு அதில் முழுமையாக நிற்கும் போதுதான் அந்த மௌனம் உதவி செய்யும். இங்கும் மௌனம் உதவி செய்யும், ஓரளவுக்குத்தான். ஏனென்றால் அது உங்களை சும்மா இருக்க விடாது. உங்களுடைய நிலை அந்த நிலையில் அல்ல, முழுமையான நிலையில் அல்ல. ஆகவே எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவது என்றாலும் அந்த நிலைக்கு சென்று வந்த பிரச்சனை அந்த நிலையில் உண்மையானதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய உயர்நிலையில் இருந்து கொண்டு சிந்திக்காமல் அது உண்மை என்றால் அதற்குரிய விளக்கங்களை, தகவல்களை, அதை எப்படி சுமூகமாக முடிக்கும் என்பதை அந்த நிலையிலிருந்து சிந்தித்து எங்களுடைய நிலைக்கு எடுத்து அதற்குரிய பதிலை கண்டு அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்று இவருடைய குடும்ப பிரச்சனை கதைக்கு செய்தி அனுப்பினதற்கு ஒரு பதிலாக கொடுக்கின்றேன். அதுதான் இந்த அன்பரிடமிருந்து வந்த ரெண்டு கருத்து பகிர்வு. அடுத்ததாக கேள்வி ஒன்று, இது சைவ சித்தாந்தத்தை ஒட்டிய கேள்வி. அதாவது, ஐயா, ஒரு காலத்தில் இந்த உலகமே ஒடுக்கப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம், சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த ஒடுக்குதல் நடந்தால் இந்த காலத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் எல்லா ஆன்மாக்களும் ஒடுக்கப்படுகின்றது என்பதை, அதாவது உலகம் அழிகின்றது என்று சொல்லலாம் உலகியலை. ஆனால் இந்த உயிர்களின் நிலை எல்லாம் ஒடுக்கப்படுகின்றது உலகம் அழியும் போது. ஆகவே மீண்டும் உலகம் தொடங்கும் போது புது உயிர்கள் தான் வருகின்றதா இந்த உலகத்திற்கு, ஆன்மாக்கள்? அல்லது உலகம் அழியும் போது இருந்த ஆன்மாக்களின் நிலை என்ன என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது மிகவும் ஆழமான கேள்வி. அதற்குரிய சுருங்கிய பதில் சர்க்காரியவாதம். இருந்ததுதான் இருக்கின்றது, இல்லாதது ஒன்றும் இல்லை. இருந்ததுதான் மீண்டும் தோன்றும், தோன்றியதுதான் அழியும், அழிந்த பின் இருந்ததுதான் மீண்டும் தோன்றும் என்பது அதனுடைய சர்க்காரிய வாதமாக, ஒரு கோட்பாடாக சைவ சித்தாந்தத்தில் உண்டு. ஆகவே அதன் வழி பார்த்தோமாக இருந்தால், எங்களுடைய ஆன்ம சுழற்சி உயிர்கள் எல்லாம் அனாதியில் இருந்தே அவை இருக்கின்றன. அவையெல்லாம் தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்காகத்தான் இறைவன் இந்த ப்ரொஜெக்ட் என்று சொல்கின்றார், இந்த விடயங்களை செய்து வருகின்றார். அதாவது தான் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து அதிலிருந்து தனு கரண புவன போகங்களை உற்பத்தியாக்கி அந்த உடலுக்குள் ஆன்மாக்களை புகுத்தி அதை சுழற்சியில் விடுகின்றார். ஆகவே இவை எல்லாவற்றையும் ஆக்கியது மாயா மலத்திலிருந்து. அதுதான் வைப்பு சக்தியாக சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அந்த மலம் உண்டு. பதி பசி பாசம் எல்லாமே அனாதியானது. ஆகவே அவற்றிலிருந்து இவற்றை தோற்றுவிக்கின்றார். இவற்றில் நாங்கள் உயிர்களாகிய நாங்கள் உடல் எடுக்கின்றோம், திரும்ப உடலை இழக்கின்றோம், மீண்டும் உடல் எடுக்கின்றோம், அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியே போகும்போது ஏதாவது ஒரு நிலையில் இந்த பிரளய காலங்களின்படி உலகம் தோன்றும், அழியும். அது பொருள் உலகமாக இருக்கலாம், சொல்லுலகமாக இருக்கலாம். பிரபஞ்சம் என்றது இரண்டையும் கொண்டது, பொருள் உலகம் சொல்லுலகம் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே என்ன மாதிரி இந்த உலகம் உற்பத்தி ஆயிற்றுதோ இறைவனால், பரம்பொருளால், அதே நிலையில் அது ஒடுங்கும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இறுதியாக படைக்கப்பட்டதுதான் ஆன்ம தத்துவம். அதற்கு முதலாக படிக்கப்பட்டது வித்யா தத்துவம். உண்மையாகவே எப்பவும் இருப்பது சுத்த தத்துவம். ஆகவே இந்த உயிர்களின் சஞ்சரிப்பு எல்லாம் வித்யா தத்துவத்திலிருந்து தான் தொடங்குகின்றது, ஆன்ம நிலை சஞ்சரிப்புகள். ஆகவே இவையெல்லாம் படைக்கப்பட்டதும் ஆன்ம தத்துவத்தில் தான். 24 தத்துவங்கள் உண்டு. இந்த 24 தத்துவங்களின் இயக்கத்திற்கு 2 கடவுள்களை நியமிக்கின்றார். அது பிரம்மாவும் விஷ்ணுவும். படைத்தல் கடவுள், அவருக்கு மண் தத்துவம், பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் தத்துவம் மாத்திரம், அதனோடு சேர்ந்த புவனங்களை அவர் பராமரிக்கின்றார். இந்த பஞ்சபூதங்கள் 5 ஒன்று மண் தத்துவம் அவருடன் இருப்பதால், அதற்கு மீதியாக இருக்கும் 23 தத்துவங்கள், 24 மண் தத்துவத்தை விட்டால், 23 தத்துவங்களையும் அதற்குரிய புவனங்களையும் விஷ்ணு பராமரிக்கின்றார். அதான் காத்தலுக்குரிய இடம். அதற்கு மேலாக வந்தீர்கள் என்றால் வித்யா தத்துவத்தை உருத்திரன், சிவனின் ஒரு அம்சம், பராமரிக்கின்றார். அதான் ஒடுக்குதலுக்குரிய இடம். அதற்கு மேலேயும் வந்து சுத்த தத்துவத்திற்குள் வந்தீர்கள் என்றால் அங்கு மகேஸ்வரனும் சதாசிவனும், அங்கிருக்கும் 5 தத்துவங்களில் 3 தத்துவத்தை மகேஸ்வரனும், நாதம் விந்து என்ற மேல் உயர்நிலையில் இருக்கும் தத்துவத்தை சதாசிவனும் செய்கின்றார்கள். ஆகவே அந்த சதாசிவன்தான் முழு இயக்கத்திலும் இறுதியாக மிஞ்சி நிற்பது, அழித்தல், அதாவது பிரளய காலம் வந்த பின். ஆகவே அதே இடத்திலிருந்து அவர் அதே முறையில் அதே வாய்ப்பு சக்தியில் இந்த ஒடுங்குவதெல்லாம் கீழிருந்து மேலாக வந்து எல்லோரும் ஒடுங்குகின்றார்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஐயா, பிரம்மனும் ஒடுங்குகின்றார், விஷ்ணுவும் ஒடுங்குகின்றார், அதை சார்ந்த போனங்கள் உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. அதற்கு மேலே இருப்பதுதான் வித்யா உலகத்தை ஆளும், வித்யா தத்துவத்தை ஆளும் உருத்திரன். அவன்தான் இந்த ஒடுக்குதலை செய்கின்றான். அவனிடம்தான் எல்லாம் ஒடுங்குகின்றது. அதற்கு மேலே சுத்த தத்துவத்தில் இருப்பது அது எப்பவுமே உண்டு. ஆகவே சிவனிடம்தான் எல்லாம் ஒடுங்குகின்றது. அவன் வைப்பு சக்தியாகிய மாயையில் இருந்து இவற்றை தோற்றுவிக்கின்றான். அதே இடத்தில் அதே முறையில் கீழிருந்து மேலாக எல்லாம் ஒடுங்குகின்றன என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் அழகாக சொல்லி தந்திருக்கின்றார். நான் இதை விரிவாக செல்லவில்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் அட்டவணை போட்டு தரப்பட்டது. நீங்கள் கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் பார்த்தால் இவை புரியும். ஆகவே உங்களுடைய கேள்விக்கு, ஒன்றும் புதிதாக இந்த உலக இந்த பிரபஞ்சத்தில் தோற்றப்பட மாட்டாது. இருப்பதுதான் தோன்றும், தோன்றியதுதான் அழியும், ஒடுக்கப்படும் என்று சொல்லலாம், அழியும் என்றும் சொல்லலாம், அழித்தல் தொழில் மீண்டும் அதுதான் தோன்றும். இதற்கு உபமானமாக சைவ சித்தாந்தத்தில் ஒரு மண்பானையும் மண்ணையும் உபமானமாக பேராசிரியர் காட்டுவார். அதாவது ஒரு மண்பானை மண்ணிலிருந்து செய்யப்படுகின்றது. அந்த பானை உடைந்ததும் அது மண்ணோடு மண்ணாக போகின்றது. திரும்பவும் அதே மண்ணை எடுத்து அதே பானையை குய குய குயவன் செய்கின்றான் என்பார். அதுதான் எங்களுடைய இந்த பிரபஞ்ச இயக்கம், இறைவனின் இயக்கம். ஆகவே இருப்பதுதான் இருப்பது. புதிதாக ஒரு உயிர்களையும் இறைவன் உற்பத்தியாக்குவதில்லை. அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த சுழற்சியில் இருந்து கொண்டு போவார்கள். அந்த நேரம் ஒரு பிரளயம் வருமாக இருந்தால் எல்லாம் அழிவதாக ஒடுக்குவதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அழிவதென்றால் முற்றாக அழிவதில்லை. ஏன்? இந்த உயிர்கள் அழியாதது. பதி, பசு, பாசம் இந்த மூன்றும் அனாதியானது, எப்பவுமே அழியாதது என்பதுதான் அனாதி. ஆகவே எல்லாம் அவற்றில் ஒடுங்கி மீண்டும் அவை அவை தாங்கள் இருந்த நிலையிலிருந்து மீண்டும் இறைவனால் அந்தந்த நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. உங்களுடைய கேள்விக்கு சிறிது தூரம் உங்களை உள்ளே அழைத்து சென்று விட்டேன். இது ஒரு சுருக்கமான விளக்கம். இதை நீங்கள் இந்த அட்டவணைகளை பார்த்து மற்றைய சத்சங்கங்களையும் கேட்டு மீண்டும் புரிந்து கொள்ள பாருங்கள். எது எது எதனுள் ஒடுக்கம் என்று. ஆகவே இறுதியாக ஐந்தொழில்கள் தான் இங்கு முக்கியம். ஐந்தொழில்கள் மூலமாகத்தான் இந்த தனுகரண புவன போகங்கள் நடக்கின்றது. இந்த தொழில்களில் படைத்தல் காத்தல் இரண்டும் ஒடுக்கப்படுகின்றன உருத்திரனால். அது ஒடுக்கப்பட்ட பின் சிவ தத்துவத்தில் இருப்பவர்கள், அந்த புவனங்களில் இருப்பவர்கள், சிவன் அதை இயக்குபவர் மீண்டும் இதை உற்பத்தியாக்கின்றார். ஆகவே அதுதான் சைவ சித்தாந்த கருத்து. நீங்கள் கேட்ட கேள்விக்கு புதிதாக ஒன்றும் தோன்றாது என்பதுதான் சுருக்கமான பதில் என்று சொன்னேன். ஆகவே இந்த ஒரே ஒரு கேள்விதான் இந்த வந்திருக்கின்றது. முடிந்தளவு அதற்கு பதில் கண்டோம். மற்ற இரண்டும் கருத்து பகிர்வுகள். ஆகவே நாங்கள் எங்களுடைய தொண்டில் இருக்கும் போது முதலாவது கருத்து பகிர்வுக்கு மேலதிகமான விஷயம், தொண்டு அன்பு இந்த ரெண்டையும் நாங்கள் கைவிடக்கூடாது என்று பாபாஜி சொல்கின்றார். முடிந்தளவு அதில் இருக்க வேண்டும். அதனுடன் இன்னொரு விடயங்கள் முரண்படுகின்றதென்றால் அந்த விடயத்திற்கு தீர்வு காணுவதுதான் சிறப்பு, தொண்டிற்கு அல்ல. ஆனால் அதுவும் பிழை அல்ல. ஒருதரும் இங்கு தங்களை தாழ்த்தக்கூடாது. ஆனால் அறிவு பூர்வமாக சிந்திக்க வேண்டும். ஆகவே எப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அன்பு தொண்டுக்குள் அடங்குவோமாக இருந்தால், எங்களை அடக்குவோமாக இருந்தால் அது எங்களுக்கு மிகவும் நன்றாக வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் அமையும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா என்று இல்லை, இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபா ஓம் சிவாய நமா. கார்த்திகேயன் ஐயா
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பான முறையில பாபாஜி தக்க பதில கொடுத்திருக்கிறார். சிறப்பான பதில். அது கூட நம்மளுடைய சிந்தனையும் அவர் பாக்குறாரு, நம்ம கிட்ட என்ன சிந்தனைகள் போடுதுன்னு. அதன் மூலியமா நமக்கு ஒரு அனுபவத்தையும் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்கிறோம். இதுவே ஒரு ஆன்மீக வளர்ச்சி தான், சைவ சித்தாந்த படிக்கிற வளர்ச்சி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால சிறப்பா கேள்விகளை கொண்டு வந்து வச்சு இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை இன்னும் நீங்க பெறதுக்கு வேண்டிய வாய்ப்பை நீங்க பாபாஜிக்கு வந்து ஏற்படுத்தீங்க. அதுக்கு பாபாஜி துணையா நின்று செயல்படுவார்.
நன்றி நன்றி கார்த்திகேயன் ஐயா, வளமை போலவே அதை சுருக்கமாக தொகுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை, வந்ததற்கேற்றபடிதான் உங்களாலும் சொல்ல முடியும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.